இட்ஸ் ஸ்டோரி டைம்.
எதுலையுமே திருப்தி இல்லாம எல்லாத்துலயும் குறைய கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ராஜா திருந்தினாரான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. தேன் குடகுன்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு பரமன். தேன் குடகு நாட்டோட பாதிக்கும் மேற்பட்ட பகுதியில் அடர்ந்த காடு தான் இருந்துச்சு. தான் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுனால எல்லாரும் தன்னை மதிக்கணும் அப்படின்னு பரமன் எதிர்பார்த்தாரு. ஆனா யாருமே தனக்கு மதிப்பு கொடுக்கறதில்லைன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால யாரெல்லாம் தன்னை மதிக்கலன்னு அவரு நினைக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் அவரு தண்டனையும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த பழக்கம் அதிகமாக அதிகமாக யாரெல்லாம் தன்னை மதிக்கிறாங்க யாரெல்லாம் தன்னை மதிக்கலன்னு பார்க்கறதே ராஜாவோட முழு நேர வேலையாயிடுச்சு. அதனால அவரால் ஆட்சியிலையும் ஒழுங்கா கவனத்தை செலுத்த முடியல. அமைச்சர் பரணி தான் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த நாட்டோட நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. அவரை எல்லாரும் நல்லா மதிக்கிற மாதிரி பரமனுக்கு தோணிச்சு. இதை பத்தி அவரு பரணி கிட்ட கேட்டப்போ, நீங்களும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்தா இந்த நாட்டு மக்கள் தன்னால உங்களை நல்லா மதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால மட்டும் மதிப்பு தேடி வந்துடாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவரு சொன்னது பரமனுக்கு புரியல. தன்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட பரமன்கிட்ட இன்னொரு கெட்ட குணமும் இருந்துச்சு. அவரு ரொம்பவே சோம்பேறியா இருந்தாரு. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுலையும் ஆடல் பாடல்னு பொழுது போக்குறதுலையும் அவருக்கு ரொம்பவே ஈடுபாடு இருந்துச்சு. இதனால அளவுக்கு அதிகமா உடல் எடை கூடிப்போய் நடக்க முடியாம வேற கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. மற்றவங்க எல்லாரும் தன்னை விட உடல் நலத்தோட இருக்கிறத பார்க்கும்போது வேற பரமனுக்கு அவங்க மேல எரிச்சலாவும் கோபமாவும் வந்துச்சு. அவரு கொஞ்சம் கொஞ்சமா எல்லார்கிட்டையும் எல்லாத்துலேயும் குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. தனக்கு வர்ற சாப்பாடு சுவையா இல்லை அப்படின்னு அரண்மனை சமையல்காரர்களை திட்டுவாரு. தன்னோட படுக்கைய ஒழுங்கா விரிக்கல, அதுல ஏதோ உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, ராத்திரி பூரா என்னால ஒழுங்கா தூங்க முடியல அப்படின்னு பணியாளர்களையும் திட்டுவாரு. படுக்கையை எடுத்து நல்லா உதறி பார்த்தா ராஜா சொல்ற மாதிரி அவருக்கு உறுத்தற அளவுக்கு படுக்கையில எதுவுமே இருக்காது. ராஜா இப்படி இருக்கிறது அமைச்சருக்குத்தான் ரொம்ப கவலைய கொடுத்துச்சு. அவரும் ராஜாவும் ஒரு நாள் அரண்மனையோட மேல் மாடத்துல நின்னு காவல் வீரர்களோட ஒத்திகைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ராஜா அமைச்சர்கிட்ட, இங்க காத்து ரொம்ப அனலா அடிக்குது, என்னால நிக்கவே முடியல, வாங்க கொஞ்ச நேரத்துக்கு அரண்மனையோட நந்தவனத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ராஜாவும் அமைச்சரும் அரண்மனையோட நந்தவனத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனா 10 நிமிஷத்துக்குள்ளேயே ராஜா அமைச்சர்கிட்ட, இங்கேயும் காத்து ரொம்ப அனலா அடிக்குது, இந்த அனல் காத்து என்னோட உடம்புக்கு ஒத்துக்காது, உடம்பு கெட்டுடும், அரண்மனைக்கே போகலாம் அப்படின்னு சொன்னாரு. அரண்மனையில சொகுசான மெத்தையில படுத்து 4-5 பேர் அவருக்கு விசிறனப்ப கூட அனல் காத்து தான் அடிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் திட்டினாரு. ராஜாவை இப்படியே விட்டா கூடிய சீக்கிரம் அவரோட மனநலம் பாதிக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் நல்லாவே புரிஞ்சுகிட்டாரு. அவரு ராஜா கிட்ட, நீங்க ரொம்ப நல்லா வேட்டையாடுவீங்க, நீங்க வேட்டையாடுறத நானே கூட இருந்து பார்த்துருக்கேன், ஆனா 4-5 வருஷமா நீங்க வேட்டைக்கு போகவே இல்லை, நானும் நீங்களும் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வந்தா உங்களுக்கும் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும், வேட்டைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டதும் ராஜாவுக்கு அந்த யோசனை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வேட்டைக்கு தேவையான ஏற்பாடுகளை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அப்பவே கிளம்பி போனாரு. அடுத்த நாள் விடியற்காலை வேளையில அமைச்சரும் ராஜாவும் வேட்டைக்கு கிளம்பினாங்க. காட்டுக்குள்ள குதிரையில சவாரி செய்யும் போது குளிர்ச்சியான காற்று பரமனுக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு. அவரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பரணிகிட்ட முதல் முறையா இப்படி காட்டுக்குள்ள குதிரை சவாரி செய்யறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பரணி அவர்கிட்ட, அப்படின்னா 2-3 மணி நேரம் குதிரை சவாரி செய்வோம், அதுக்கு அப்புறமா வேட்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜாவை நல்லா அடர்ந்த காடு இருக்கிற பகுதிக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு. காட்டோட ஒரு வளைவில் அவங்க திரும்பும்போது அங்கே ஏழெட்டு காட்டு கொள்ளையர்கள் நின்றுகிட்டு இருக்கிறத ராஜா கவனிச்சாரு. உடல் எடை அதிகமாயிருந்த ராஜாவால் அவங்க ஏழெட்டு பேரையும் சமாளிக்க முடியும்னு தோணலை. அது மட்டும் இல்லாமல் வந்திருந்த காட்டு கொள்ளையர்களுக்கு அங்கே வந்திருக்கிறது ராஜாவும் அமைச்சருந்தான் அப்படின்னு கூட தெரியலை. அவங்க யாரோ ஒரு சாதாரணமான பயணி அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க பரமனையும் பரணியையும் குதிரையிலேருந்து இறங்க சொல்லி அவங்க கிட்ட இருந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு குதிரையையும் பிடுங்கிக்கிட்டு, இந்த காடு எங்க கட்டுப்பாடுல இருக்கிற பகுதி, எங்க அனுமதி இல்லாம இந்த காட்டு பகுதிக்கு யாரும் வரக்கூடாது, இது முதல் தடவைங்கிறதுனால உங்களை மன்னிச்சு விடுறோம், இன்னொரு தடவை உங்க ரெண்டு பேரையும் இந்த காட்டு பகுதியில நாங்க பார்த்தா நீங்க உயிரோட இந்த காட்டை விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அடர்ந்த காட்டுல அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. பரமன் பரணி கிட்ட, நம்ம நாட்டுல இத மாதிரி காட்டு கொள்ளையர்களா? முதல்ல அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் வீரர்களை அனுப்பி இவங்க எல்லாரையும் கைது பண்ண சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. பரணி அவர்கிட்ட சொன்னாரு, இது அடர்ந்த காட்டுப்பகுதி, இந்த காட்டுப்பகுதிக்குள்ளேந்து சரியான வழியை கண்டுபிடிச்சு மறுபடியும் நாட்டுக்குள்ள போறதே பெரிய சவால், அதுலேயும் இனிமே இந்த கொள்ளையர்களோட கண்ணுல படாம வேற இருக்கணும், முதல்ல உயிரோட நாட்டுக்கு எப்படி திரும்ப போறதுன்னு பார்ப்போம், அதுக்கு அப்புறமா கொள்ளையர்களை கைது செய்யறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பரணியும் பரமனும் காட்டுக்குள்ள வழி தெரியாம அலைஞ்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பரமனால நடக்கவே முடியல. இனிமே என்னால நடக்க முடியாது, எனக்கு ரொம்ப பசியா வேற இருக்கு, எதையாவது சாப்பிட கொண்டு வா அப்படின்னு அவரு பரணி கிட்ட கேட்டாரு. காட்டுல கிடைக்கிற காய்களையும் பழங்களையும் சாப்பிட்டு காட்டுல இருக்கிற ஏதோ ஒரு மரத்து மேல படுத்து தூங்கி நாள் முழுக்க நடந்து நடந்து முயற்சி செஞ்சும் காட்டை விட்டு வெளியே போறதுக்கான வழி மட்டும் அவங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த ரெண்டு மூணு நாள் பரமன் கிடைச்ச உணவுகளை எந்த குறையும் சொல்லாம சாப்பிட்டாரு. காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு வந்த களைப்புல மரக்கிளையில படுத்துக்கிட்டு நிம்மதியா தூங்கினாரு. நாலாவது நாள் அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன குடிசை இருக்கிறத கவனிச்சாங்க. இந்த குடிசைக்கு போனா சாப்பிட ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு பரமன் சொன்னதை கேட்டு பரணி அவரை அந்த குடிசைக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. அந்த குடிசையில ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. பரமன் அவங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அந்த பாட்டி பரமனையும் பரணியையும் ஏற இறங்க பார்த்து, இந்த காட்டுல நீங்க வழி தெரியாம வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், இப்ப சமைச்சு வச்சது எங்கிட்ட எதுவும் இல்ல, நேத்து மீந்து போன சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன், அதை வேணா உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி முதல் நாள் வடிச்சு தண்ணி ஊத்தி வச்சிருந்த சாப்பாட்டுல மோரையும் உப்பையும் கலந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. பரமன் அதை சாப்பிடும் போதே, இத மாதிரி ஒரு சுவையான உணவை நான் அரண்மனையில கூட சாப்பிடல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டாரு. பரணி அந்த பாட்டிக்கிட்ட, இந்த அடர்ந்த காட்டுல தன்னந்தனியா குடிசைய போட்டுக்கிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, இங்க இருக்கிற காட்டு கொள்ளையர்கள் அவங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்காக என்ன இந்த குடிசையில தங்க வச்சிருக்காங்க, அவங்க உங்களை இங்க பார்த்தா அது உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் ஆபத்தா முடிஞ்சிடும், அதனால சாப்பிட்டுட்டு சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. பரணி அவங்க கிட்ட, இந்த காட்டிலேருந்து நாட்டுக்குள்ள போற வழி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அந்த பாட்டி சொன்னாங்க, இந்த குடிசைக்கு நான் வந்து 8 வருஷம் ஆகுது, இந்த 8 வருஷத்துல இந்த காட்டை விட்டு நான் வெளியே போனதே இல்லை, அதனால எனக்கு எந்த வழியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்த 2 வாரமும் பரமனும் பரணியும் காட்டுக்குள்ளேயே அலைஞ்சுகிட்டு இருந்தாங்க. அப்பப்போ பாட்டியோட குடிசைக்கு வந்து மீந்து போன உணவு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. 3 வாரம் காட்டுக்குள்ள சுத்தினதுக்கு அப்புறம் ஒரு வழியா பரணி ஒரு வழியை கண்டுபிடிச்சு காட்டிலேருந்து நாட்டுக்குள்ள வந்தாரு. இந்த 3 வாரத்துல பரமன் ரொம்பவே மாறிப்போயிருந்தாரு. அவரோட உடல் எடை குறைஞ்சு அவரால் இப்ப எவ்வளவு தூரம் வேணா நடக்க முடியும், எந்த உணவை வேணா குறை சொல்லாம சாப்பிட முடியும், கிடைச்ச இடத்துல நிம்மதியா தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மாறியிருந்தாரு. பரணி அவர்கிட்ட, 3 வாரம் காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டதும் ஒரு வகையில நல்லதுதான். இப்ப உங்க எடையும் குறைஞ்சு உங்க உடம்பு முன்னாடி இருந்த மாதிரி உறுதியாயிடுச்சு. இப்ப அந்த கொள்ளையர்கள் உங்க முன்னாடி வந்தா கூட உங்களால அவங்க எல்லாரையும் தனியாவே சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்னது ராஜாவுக்கு கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு. அவரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தப்போ அந்த காட்டு கொள்ளையர்கள் தனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது. அரண்மனைக்கு வந்த ராஜாவோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே முற்றிலுமா மாறிடுச்சு. அவரு எதுலேயுமே குறை சொல்றதில்ல, ஆடல் பாடல்னு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபாடு காட்டுறதில்ல, தன்னோட உடல் எடை கூடாம பாத்துக்கறதுல கவனமா இருந்தாரு, நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாரு. அந்த காட்டு கொள்ளையர்களை கைது செய்ய வீரர்களை அனுப்பலாமா அப்படின்னு பரணி கேட்டப்ப கூட வேண்டான்னு மறுத்துட்டாரு. ஆனா அந்த காட்டு கொள்ளையர்களும் காட்டுல இருந்த பாட்டியும் பரணி முன்கூட்டியே ஏற்பாடு செஞ்சவங்க அப்படிங்கிறது மட்டும் கடைசி வரைக்கும் பரமனுக்கு தெரியாமலே இருந்துச்சு.
இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.